சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 53 படலம் முதல் 57 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கிரணை கரையேற்றியது. கிரண் வந்து கொற்றாமரைக்குள்ள மூழ்கி கிடக்கிறான். வெளியில வந்தா அந்த நெருப்பு அவனை கொன்றுவிடும். கொற்றாமரை மட்டுமே அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில சங்கத்தில கிரண் இல்லை. கிரண் இல்லாத சங்கம் எப்படி இருக்குன்னா, நிலா இல்லாத வானம் போல இருந்து, அது ஞானம் இல்லாதனுடைய கல்வி போல இருக்கு, நாயக மணி இல்லாத மாலை போல இருக்கு. டாலர் இல்லாத ஒரு மாலை வட்டமா இருக்குன்னா அது அழகு இல்லாமல் இருக்கு. அரசன் இல்லாத நாடு போல இருக்கு, நல்ல பெண் இல்லாத வீடு போல இருக்கு. நிறைய பசங்க இங்கேயும் ஓடி வந்துருக்கு. ஆனா வரவாளுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கும் ஒரு காபி போட்டு கலந்து தரத்துக்கும் ஒரு பெண் இருக்கணும் அங்க. அதுல மனையாட்டி இல்லாத மனை போல இருக்கு, ஆறு இல்லாத ஊர் போல இருக்கு, நீர் இல்லாத நெற்றி போல இருக்கு. இது கிரண் இல்லாத சபை. அதனால ஏனைய புலவர்களாகின்ற கபிலன் பரணன் புத்தவர்கள்லாம் பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த கிரணுடைய ஒரு குற்றத்தை மன்னிக்க சொல்லி நாம் அந்த கிரணை வந்து கரையேறும் வண்ணம் பெருமான் திருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்களுக்கும் பயம். என்ன பயம்னா, இவன் எல்லை மீறி வாய விட்டிருக்கிறான். ஞான பூங்கோதையே வந்து இவன் பகைச்சுட்டான். அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கே பயம். எல்லாருக்கும் பெரிய தப்பு பண்ணவனுக்கு வக்கீல் போக மாட்டான் கூட. அது போல கோதையார் உலகம் என்ற புனிதையார் பரஞான பூங் கோதையார் குழற்கும் தீங்கு கூறிய கொடியனாவின் தீதையார் பொறுப்பார். ஞான பூங்கோதனுடைய கூந்தலுக்கும் தீங்கு சொன்ன கொடிய நாக்கு, அந்த நாக்குடைய தீங்கை யார் பொறுப்பார்? உத்தர தான் பொறுப்பார். யாருன்னா, பெருமான் மட்டும்தான் பொறுக்க முடியாது. அந்த குற்றத்தை யாரால் மன்னிக்க முடியும்னா, பெருமான் ஒருவனால் தான் அந்த குற்றத்தை மன்னிக்க முடியும். என்பதனால பெருமானே உன்னை தவிர கதியில்லை, கிரணை காத்துருள வேண்டும் என்று சொல்லி அந்த சங்கத்தில் இருக்கின்ற ஏனைய புலவர்கள்லாம் கபிலரை வந்து கபிலர் தலைமையிலே சுக்கராத பெருமானிடத்திலே மண்டியிட்டு வெண்டிக் கொள்கிறார்கள். அவரை தோத்திரம் பண்ணுகிறார்கள். உடனே பெருமான் கருணை கூர்ந்து மீண்டும் சங்க புலவனைப் போல் வருகின்றான். வந்து என்ன பண்றாரு, அந்த பொற்றாவரனுடைய படிக்கட்டுகளிலே இறங்குகின்றார். கீரா, என்னை பார் என்று சாமி சொல்றார். கீரன் தலை தூக்கி பார்க்கின்றான். அப்பொழுது பெருமானுடைய திருவுருள் நோக்கம் படுகின்றது. அதனால அவனுக்கு நல்லறிவு தோன்றுகின்றது. அந்த அவன் பட்ட கஷ்டத்தினாலே அவருடைய அறியாமை நீங்கி பெருமானுடைய திருவுருள் நோக்கத்தினாலே அவனுக்கு நல்லறிவு தோன்றியது. உடனே இந்த பெருமாட்டியாகின்ற ஞான பூங்கோதையை நாம் குற்றம் கூறினோம், ஆகவே அவருடைய திருவுருளை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த கீரன் அந்த தொற்றாமரையிலே மூழ்கிய வண்ணமே பெருமானை பார்த்தபடி கையிலை பாதி காலத்தை பாதி அந்தாதி என்ற ஒரு 100 பாடல்கள் நேரிசை வெண்பாக்களால் பாடுறார். ஒரு பாடல்ல கைலாச பெருமானை பாடுவார், அடுத்த பாடல்ல காலத்தி பெருமானை பாடுவார். அடுத்தடுத்து இவ்வாறு அந்த கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்த நூலினை பாடுகின்றார். உடனே பெருமான் மனமகிழ்கின்றான். கீரா, நீ எனக்கு எப்பொழுதுமே வேண்டியவன் என்று சொல்லி தன்னுடைய கையினை கொடுத்து அந்த கீரனை கரையேற்றுகின்றான். கீரன் உடலில் இருக்கின்ற பிணி நீங்கி நல்ல புன்னார் மெனியனாக கரையேறி விட்டான். என்பது கரையேறி விட்டான். பெருமான் தன் கை கொடுத்து இந்த குளத்தில் இருந்து அவனை கரையேற்றினானா? அந்த பெருமான் தன் கால் கொடுத்து பிறவியாகின்ற சமுத்திரத்திலிருந்து பல உயிர்களையும் கரையேற்ற வல்லவன். திருவடியை கொடுத்து பெரிய சமுத்திரத்திலிருந்து நம்மை கரையேற்ற வல்ல அந்த பெருமான் கை கொடுத்து இந்த கீரனை கரையேற்றினான். கரையேற்றியுடனே கீரன் பெருமானுடைய திருவடியிலே கண்ணீரினால் நினைத்து பெருமானை பாடுகின்றான். கோபப்பிரசாதம் என்ற ஒரு நூல். பெருமானை பகைத்து யார் யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெருமானுக்கு தொண்டு செய்து யார் யாரெல்லாம் அவருடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் புராணங்களில் இருந்து. அதான் கோபப்பிரசாதம் என்ற ஒரு நூல் நக்கீரர் பாடியது. பெரும் தேவபாணி என்ற ஒரு நூல். தேவபாணி என்பது ஒரு வகையான பாடல். அது தெய்வத்தை பாடுவது. தெய்வங்களில் பிறந்தது மகாதேவர் பரமேஸ்வரர். ஆகவே அவரை பாடுகின்ற நூலுக்கு பெருந்தேவ பாணி என்று பெயர். பிறகு திரு எழுகூற்றிருக்கை என்று ஒரு ரசபந்தம் என்று சொல்ற சித்திர கவி. அது என்ன அலங்காரமாக, 1 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 பெருமானுடைய பெருமையை சொல்லி பாடிட்டு பிறகு அதே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 5, 4, 3, 2, 1 இப்படி குறுகி போகும். இதை எழுதி வச்சா ஒரு தேர் எப்படி வரும்? தேர் கீழே ரெண்டு தகடு இருக்கு, கீழுடைய தேருடைய அந்த தேரு கட்டும் போது இப்படி போகுது. நடுப்புற தேர் தட்டுன்னு ஒரு பெரிய அகலமான பகுதி இருக்கு, அதிலிருந்து தேர் வந்து டேப்பரிங்கா இப்படி குறுகி போகுது. அப்படி இந்த பாடலில் இருக்கிற எண்களை கட்டமிட்டு எழுதினால் ஒரு தேர் போல இருக்கும். இதற்கு ரதபந்தம் என்று திரு எழு கூற்றிருக்கு. இதை முதலிலே பாடினார் தமிழிலே நக்கீரர் சுக்கராத பெருமானை கூப்பிட்டு. அதை பாடினா பெருமான் அவரை மிகவும் மனமகிழ்ந்து அந்த நக்கீரனை பெருமான் ஆசீர்வாதம் பண்ணி தன் திரு கையை திருக்கரத்தினாலே அவனுக்கு திருநீர் அணிவித்து நீ எப்பொழுதும் போல சங்கத்திலே இருந்து நம்மை பாடுவாயாக என்று அருளினார். அதான் கீரனை கரையேற்றியது. உடனே கீரனே வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பெருமான். பெருமானே, நான் அறியாமை காரணமாக இல்லாத குற்றத்தை கற்பித்தேன். உண்மையில் அந்த பாடலிலே குற்றம் இல்லை, அதுதான் உண்மை. இருந்தும் அந்த உண்மையை நான் அறிந்திருந்தும் பொறாமை காரணமாக இவன் அந்த பரிசை பெறுவதை தடுத்தேன். ஒப்புகிறார், மன்னிப்பு கேட்கிறார். தாங்கள் சொல்வதே சாத்திரத்தின் மெய்ப்பொருள் என்பதை நான் அறிவேன். ஆனா அந்த உண்மையை எழுதி கொடுத்து நான் வாங்க வேண்டிய காசை எவனோ வாங்கிட்டு போறேன்னு பொறாமையினால தப்பு பண்ணிட்டேன். அறிந்த உண்மையை நான் ஒரு கவிதையா எழுதி நான் அந்த காசை வாங்கியிருக்கலாம். ஆனா மன்னன் வந்து இது உண்மை இல்லைன்னு சொல்லிடுவானோ என்பதுக்காக பயந்துட்டு அவர் எழுதல. இப்ப நாம இந்த பிரைஸ் வாங்கியிருக்கலாமே நினைச்சு இவன் பிரைஸ் வாங்குறதுல பொறாமைப்பட்டு பொறாமை காரணமாக பொய் கூறிவிட்டு என்னை மன்னித்தருளுங்கள் என்ன நக்கீரன் மன்னிப்பு கேட்டுக்கோ. பெருமான் மன்னித்தருளினார். என்ன காரணம்னா, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களும் பொய்யினையே. இன்னைக்குமே பெரியவா இதை தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் சொல்றது, யாரையுமே நம்ம கீழே இருக்கிறவாள அவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்க மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. மன்னிப்பது நம்முடைய கடமை. தப்பு பண்றது அவளுடைய இயல்பு. தப்பு பண்றதுனால அவன் தப்பு பண்ணினோட ஆயிடமாட்டான், ஏன்னா தேள் கடிக்கத்தான் செய்யும். ஆனா அதை மன்னி பொறுமை நம்ம கிட்ட இல்லைன்னா நாம் செய்கின்ற தப்பாயிடும். குழந்தைகள் தப்பு தான் பண்ணும், பெரியவா பொறுத்துக்கலா மன்னிக்கலன்னு சொன்னா பெரியவா பண்றது பெரிய தப்பாயிடும். நமக்கு மன்னிக்கிற கடமை இருக்கு. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள்தான் பொய்யினையே என்று திருவாசகம் சொல்லு. பெருமான எல்லா குற்றங்களையும் பொறுக்கின்ற குற்றம் பொறுத்த நாதன். இந்த காரணத்தினாலே அந்த குற்றத்தை பொறுத்து கொண்டான். அப்புறம் பெருமான் நினைக்கிறானா, நம்ம குழந்தை கீரன், அந்த கீரன் செவ்வனே குருமுகமாக எல்லா இலக்கண இலக்கியங்களையும் அறியவில்லை. அந்த காரணத்தினாலே அவனுக்கு இந்த இடர்பாடெல்லாம் வந்தது. அச்சம் அழுக்காறு போன்ற குணங்கள்லாம் கல்வியை ஒழுங்காக கற்றால் இருக்காது. நல்ல குருநாதன்ட்ட நம்முடைய தமிழ் சாத்திரங்களை ஒழுங்காக கற்றால், திருக்குறள் கற்றால், திருவாசகம் கற்றால் முக்தி பெறும். என்ன காரணம்னா, கல்வியை கற்பதனாலேயே உயிருக்கு இருக்கிற குற்றங்கள் நீங்கும், நிற்க அதற்கு தக என்பதனால. ஆகவே இவன் ஒழுங்காக குருமுகமாக இலக்கணத்தை அறியவில்லை. இவனுக்கு இலக்கணத்தை போதிக்கணும். இவனுக்கு இலக்கணம் போதிக்க வல்லவர் யார் இருக்கா? அந்த சங்கத்துல எல்லோரும் கீரனை விட சற்று தகுதி குறைந்தவர்கள். கீரன் தான் நடராஜமணி. அப்பொழுது கீழிருப்பவர்கள் மேலிருப்பவருக்கு உபதேசிக்க முடியாது. ஆகவே யாரை கொண்டு கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கலாம் என்று சொக்கராதர் நினைச்சிட்டு இருக்கிறார். சொக்கராதர் நினைப்பது மீனாட்சிக்கு தெரியும். என்ன காரணம்னா, சொக்கராதருடைய மனமாக மீனாட்சி இருக்கிறார். சொக்கராதர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டும். உயர்ந்த தம்பதிகள்னு சொன்னா வீட்டுக்காரர் நினைக்கிறது வீட்டுக்காரருக்கு தெரியும், சொல்லி தெரிய வேண்டியது தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அப்படி இருந்தாங்களாம். தந்தையார் நினைப்பதே அறிவர்களா இருந்தது. கற்பின் மேம்பட்டவர்னு சொல்றார். கற்பு என்பது கணவன் சொல்வதை கேட்டு நடப்பது, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாம சொல்றதுக்கு முன்னாடி நடக்கிறது கற்பின் மேம்படுதல், மனதறிந்து நடப்பது. அப்படி வந்து மக்கள் இருந்திருக்கிறார்கள். மீனாட்சி சொன்னா, பெருமானே நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா முன்னாடி பர்வத மலையில அந்த ஹிமாலயத்துல. அப்பொழுது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது, பூமியை சமன்படுத்துவதற்காக நீங்க அகத்தியரை தானே அவன் மனைவியோடு அனுப்பினீர்கள். அகத்தியரை மட்டும் சாமி அனுப்பல, அதுக்காக சொல்றேன். அகத்தியரை லோபாமுத்திரோட அனுப்பிச்சார், அகத்தியர் மட்டும் போனார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆகவே அந்த அகத்தியன், அந்த அகத்தியனுக்கு தாங்கள் தமிழ்நாட்டுக்கு அவனை அனுப்பும் முன்பாக தமிழ் மக்களிடம் அவன் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தமிழை கற்பித்து அனுப்பினேன் என்ற காரணத்தினாலே அகத்தியனை கொண்டே கீரனுக்கு இந்த இலக்கணத்தை கற்பிக்கலாமே என்று மீனாட்சி ஐடியா கொடுத்தார். சொக்கர் சொன்னார், மீனாட்சி நான் நினைத்ததை நீ சொன்னாய், அதுக்காக நீ எப்படி என் பக்கத்திலே இருக்க, நான் நினைத்ததை நீ சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அந்த அகத்தியனை மனதால் நினைக்கிறார் சொக்கநாதர். உடனே என்ன பண்ணார், புதிய மலையிலிருந்து ஓடி வந்தார். லோபாமுத்திரையோட அகத்தியர் வந்து மீனாட்சிந்தர்களை வணங்கி, பெருமானே என்னை நினைத்தது இதற்காக, எனக்கு இடுகின்ற பணி யாது என்று கேட்ட உடனே அவர் சொல்றார், பெருமான் சொல்றார், கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை செம்மையாக உபதேசம் செய்வாயாக என்று சொன்ன உடனே அகத்தியர் கீரனுக்கு பிழையற அந்த இலக்கணத்தை ஓதுகின்றார். கிரணும் அந்த இலக்கணத்தை கற்று துறை போகின்றார். இந்த லீலை என்பது சண்பகமார பாண்டியன் அவருடைய ஆட்சியில் நடக்குது. சண்பகமாறன் தான் அந்த கோவில்பட்டியில பெருமானுக்கு கோயில் எடுத்தது. கோயில்பட்டியில் கோயில் இருக்கு இல்லையா, விஸ்வகணேஸ்வரர் சண்பகவல்லி தாயார், நம்ம அந்த கோயில் கட்டுறது. அந்த சண்பகமாரனுடைய காலத்துல இந்த இது நடக்குது. அப்ப அம்பாள் கேட்கிறா, பெருமானே நீங்கள் நேரடியாவே கிரணுக்கு பரிசு பண்ணிருக்கலாமே, ஏன் அகத்தியனை கூப்பிட்டீர்கள்? நல்லா கதையா இருக்க, நீ தானே அகத்தியனை கொண்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசம் பண்ணு சொன்ன, பிளேட்டை மாத்தி போட்டு நீனே உபதேசம் பண்ணிருக்கலாமே, அகத்தியனை கூப்பிட்டு கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இல்ல பெருமானே, யாரை கொண்டு உபதேசிப்பது நீங்க நினைச்சீங்க, அதனால அகத்தியனை கொண்டு உபதேசிக்கலாம் சொன்னேன். அப்படி நினைக்காமல் நீங்களே உபதேசிக்கலாம் ஏன் நினைக்கலன்னு இப்ப கேட்கிறேன். நம்ம குழந்தைக்கு நாமளே உபதேசிக்கலாமே. இப்ப சுவாமி சொன்னார், நம்ம குழந்தையா இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நாம் உபதேசிக்க கூட இன்னத்திற்கு உபதேசிக்கணும். பெருமான் சொன்னார், நான் யாருக்கு நேரடியாக உபதேசிப்பேன் என்று சொல்றார். தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர், அன்றாடம் என்னை விடாது பூசிக்கின்றவர்கள், வேறு தகுதி வேண்டாம் அவர்களுக்கு, அவர்களுக்கு நான் உபதேசிப்பேன். சால பொன்னளிப்பவர், சிவதர்மங்களுக்காக எல்லை இல்லாமல் தன்னுடைய அந்த தனத்தை கணக்கு பார்க்காம கொடுக்கிறவர், அவர்களுக்கும் உபதேசிப்பேன். தொடுத்த மத்தர் அமிலா புனிதர், பிறருடைய வாழ்க்கை கல்வி செல்வம் இதை கண்டு சிறிதும் பொறாமை இல்லாமல் குழந்தை போல் இருப்பவர்கள், அழுக்கார் இல்லாதவர்கள், அனசூயா என்ற உயர்ந்த குணம், அசூயை இல்லாதிருத்தல், அப்படி பொறாமையற்றவர்கள், சொன்ன சொல் கடவாதவர், கனவிலும் குருநாதன் சொன்ன கட்டளையை மீறாது நடப்பவர்கள், நூற்றுக்கு நூறு பட்டுட்ட குருமொழி காப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நேரடியாக உபதேசிக்கலாம், சனக்கர் முதலியோர்கள் என்று சுவாமி சொன்னார். ஆகவே இவன் பொறாமை காரணமாக குற்றம் கூறுகிறான் என்ற காரணத்தினாலே அந்த பொறாமை நீங்குவதற்காக, அது நீங்கிற பிறகு நான் உபதேசிக்கலாம், அது நீங்குவதற்காக நேரடியாக உபதேசிக்கவில்லை என்று சுவாமி சொன்னார். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனக்கர் முதலியோர் பெருமானிடம் வேண்டினார்கள், ஞானத்தை வேண்டினார்கள், பெருமான் அவர்களுக்கு மௌனமாக அதை உணர்த்தினான். ஆனால் பெருமான் சனக்கரை விட உயர்ந்ததாக நம்முடைய குருநாதர் திருவாரூர்களை கருதி குதிரை வாங்க போனவருக்கு குறுக்க வந்து உபதேசம் பண்ணார். அப்படின்னா இந்த உலகத்திலேயே எம்பெருமானால் உபதேசிக்கப்பட்டவர்கள தலையாயவர் யார் என்று சொன்னால் திருவாசகம் பாடிய குருநாதர் மட்டும்தான். இதை கிரீப்பால் உணர்த்துவது போல பெருமான் சொல்றார், அவரை விட உயர்ந்த தகுதிப்படுத்தவர்கள் யாரும் கிடையாது என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த குருநாதருடைய மொழியை அவர் தன் திருக்கரத்தினாலேயே நடராஜா எழுதியிருக்கிறார் என்று பார்க்கின்றார். அப்புறம் சங்கத்தார் கழகம் தீர்த்தது. பெருமான் இவ்வாறு அந்த கழகத்திலே அமர்ந்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது சங்க புலவர்கள், பெருமான் இங்க இறையனாராக தன்னுடைய திருமேனியை கொடுத்துவிட்டு இதை வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு லிங்க உருவனை கொடுத்துவிட்டு அவன் தன்னுடைய தெய்வ மானுஷ வடிவினை மறைத்துக் கொண்டான். ஒளிசெய்யும் மருமாக வந்த அந்த வடிவினை மறைத்துக் கொண்டு சுக்கலிங்கத்திலே புகுந்து விட்டான். அந்த சங்கத்திலே 48 புலவர்கள் வந்து தமிழ் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல அவர்களுக்குள்ள நிறைய பிணக்கு வருது. என்ன பிணக்குன்னா, ஒருவர் பாடலிலே ஒருவர் குற்றம் கூறுகிறார்கள், எது உயர்ந்த பாடல், இந்த கருத்தினை செம்மையாக கூறுகின்ற பாடல் இது என்றெல்லாம் அவர்களுக்குள்ள பிணக்கு வருகின்றது. அப்படி வரும்பொழுது அவர்கள் பெருமானிடமே விண்ணப்பித்தார்கள், இந்த பிணக்கினை நீங்களே தீர்த்தீர்கள். சுவாமி சொன்னாரு, உங்கள் பிணக்கினை ஒரு ஊம குழந்தை தீர்க்கும். இந்த ஊரிலேயே வணிகர் தெருவில் தனபதி என்று ஒரு வணிகன் இருக்கின்றான், அவனுக்கு குணசாலினி என்று ஒரு மனைவி இருக்கின்றாள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவன் வந்து குமார வடிவத்தில் இருக்கின்றான், அவன் பிறந்ததிலிருந்து ஊமை பேச மாட்டான், அவன் வந்து உங்களுடைய கழகத்தை தீர்ப்பான் என்று சொன்னார். நல்ல கதையா இருக்கே, பேசுறவன் பேசினாலே எங்களுடைய பிணக்கு தீராது, அவன் பேச்சுக்கு மேல இன்னொரு கோர்ட்டுக்கு போவோம், நாங்க கீழ்கோட்டிலேருந்து மேல்கோட்டு, மேல்கோட்டிலேருந்து அதுக்கு மேல்கோட்டு, அப்படி போவோம், எல்லா மேல்கோட்டுக்கும் போறப்ப எலெக்ஷன்ல பார்த்துக்கோம் சொல்லுவோம், மக்கள் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம், யாரையும் ஏத்துக்காது, நாங்க ஒரு ஊமை எப்படி எங்களுடைய கழகத்தை தீர்ப்பார் என்று சொன்ன போது, நல்ல கவிதையா இருந்தால் அவன் மனமகிழ்ந்து கண்ணிலிருந்து நீர் வார்த்து தலையசைத்து மகிழ்வான், அந்த கவிதையிலே ஆழம் இல்ல பொருட்குற்றம் இருந்தால் சினந்து பார்ப்பான், இதுவும் ஒரு கவிதையா, சீச்சி போதும், அதை தொடர்ந்து படிக்காதேன்னு காதம் பிடிக்கும், அப்படித்தானே உங்கள் கவிதைகளிலே உயர்ந்தது இது ஆழ்ந்தது என்று அறியலாம் என்று சொன்னார். அந்த முருகப்பெருமானே அந்த ஊமையா பிறந்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் பின்னாடி வரும். அந்த குழந்தையை அவர்கள் நாடி சங்கத்துக்கு அழைத்து வந்து கவிதைகளை பாடி காண்பிக்கிறார்கள். சிலர் கவிதைகளை மகிழ்ந்து அவன் தலையாட்டுகின்றான், மகிழ்ந்தான் சிலர் சொல் ஆட்சியை, மகிழ்ந்தான் சிலர் பொருளினை, இகழ்ந்தான் சிலர் சொல் வைப்பினை, இகழ்ந்தான் சிலர் பொருளினை, புகழ்ந்தான் சிலர் சொல் இன்பமும் பொருள் இன்பமும் ஒருங்கே, திகழ்ந்தான் சிலர் சொல் திண்மையும் பொருள் திண்மையும் தெரிந்தே, அப்ராப்ரேட்டான வார்த்தை இது என்று சில பேர் மகிழ்வான், சிலருடைய பொருளை மிகச்சிறப்பு என்று மகிழ்வான், நன்னா சொல்லியிருக்கீங்க என்பதை தலையாட்டி காண்பிப்பான், சிலர் பாடல்களை காதை கொண்டு மூடிக்கொள்வான், சீச்சி என்பதை போல அறுவருத்த முக பாவனை காட்டுவான் என்று இவ்வாறு அவருடைய கலகத்தை அவன் தீர்த்துள்ளான் என்பது சங்கத்தார் கலகம் தீர்த்த ஒரு திருவிளையாடல். அடுத்தது இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது. சண்பகவாரன் சிவகதியை அடைந்தான். அவனுக்கு 15 தலைவர்கள் பின்னாடி அவனுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளை என்று நீண்ட காலத்திற்கு பின்னால் 16வது தலைமுறையில ஒரு வீர மகன் தோன்றினான். நல்ல புலவனாக இருந்தான் அவன். அவனுக்கு குலேச பாண்டியன் என்று பெயர். அவன் வடமொழி தென்மொழி ஏனைய மொழிகள் எல்லாம் வல்லவனா இருந்தான். தமிழ் இலக்கண இலக்கணங்களே வல்லவனா இருந்தான். அவனே பாடல்கள்லாம் பாடுவான். அவனே ஒரு புலவன். அவனுக்கு என்ன சிறப்புனா அவன் இந்த சங்கத்திற்கு செல்லும் போது அந்த சங்க பலகை அவன் அமர்வதற்கு இடம் கொடுக்கும். அப்ப அந்த சங்கத்தவர்களே ஒருவனாக இருக்கின்றது. இப்ப 48 பேர் அந்த பலகையில உட்காரலாம் அப்படின்னா அவர்களா காலகதியை அடைந்தானோ அந்த தகுதி உள்ளவர்கள் என்ற எந்த இன்றும் அந்த பலகையில உட்கார் என்ற பொருள். அப்படிப்பட்ட புலவர்களை பொய்யடியே பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று திருத்தண்டு தொகையில நம்முடைய நம்பி அவர்கள் சொல்றார். நம்பியன்ற நம்பி இந்த சங்கப்பவர்கள் தான் சொல்றார். சங்கப்பலகை யாரை தள்ளி விடாதோ அந்த புலவர்களுக்கு பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்று பெயர். அவர்கள் உலகப்பற்று இல்லாமல் எம்பெருமானையே பாடுபவர்கள். அப்ப அந்த தேசத்துல இடைக்காடன் என்று ஒரு புலவன் இருந்தான். அவன் கவிதனுடைய நல் மதிப்பை பெற்றவன். அவன் சிறந்த ஒரு கவிதையை எழுதி கொண்டு மன்னனுடைய அரசவைக்கு சென்று, மன்னா ஒரு நல்ல பிரபந்தம் பண்ணியிருக்கேன், இந்த பாடலை கேட்டுப்பார் என்று சொல்லி பாடினான். மன்னனுக்கு அந்த பாடல் பிடித்திருந்தது. அது உயர்ந்த பாடல் என்ற அறிவும் இருந்தது. இருந்தாலும் பொறாம இவன் இப்படி இவ்வளவு நல்லா பாடுறானே என்று சொல்லி அந்த அழுக்காறு காரணமாக இதிலிருந்து புராணம் என்ன சொல்லுது நமக்கு, மிகப்பெரிய பாவம் என்பதும் அவகுணம் என்பதும் பொறாமைதான். ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்க, ஒருத்தர் நல்லா கையில காசை வச்சிருக்காங்க, நல்லா வாடுறாங்கிறது கண்டு நம்ம பொறாமைப்படவே கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தது. நமக்கு உள்ளதை சுவாமி நமக்கு தருவார். சுவாமி என்னைக்குமே நமக்கு நம்ம பண்ற தப்புக்கு குறைச்ச தண்டனையும் நம்ம பண்ற புண்ணியத்துக்கு நிறைய பரிசு தான் கொடுக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் அவன் தண்டிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கு கதியே கிடையாது. நம்ம கொஞ்சம் நன்னா சொன்னா கூட நிறைய மார்க் போடுற வாத்தியார் தான் சுவாமி. அவர் கருணையோட என்ன பண்றாருன்னா பாஸ் எப்படியாவது இந்த குழந்தை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதியிருந்தா கூட எல்லா விடைகளிலும் 6.5 மார்க் போட்டு 34 பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி 35 மார்க்கா பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகும் தள்ளி விட்டுருவேன். அவர் கிருபா சமுத்திரமா இருக்கார் என்பதனால பிறரை கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது. அவர்கள் பண்ணின புண்ணியம் அவர்கள் மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்ணா அதை அந்த கவிதையை கேட்டு மன மகிழ்ந்தான். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்தான். தலை அசைக்காம அந்த பொருள் ஆழம் அதுல இல்லை என்பதை போல மூட்டு வழியை பார்த்துக்கிட்டு சரி சரி அப்படின்ட்டு இந்த கூட எத்தனையோ கவிதை என்னமோ இல்லாத சொல்ற மாதிரி வந்துட்டேங்கிற மாதிரி. அதாவது அவன் மனம் முன்முறையா பேசவும் இல்லை, மனமகிழ்ந்ததை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரிசு தரவும் இல்லை. அவனை இகழ்ந்தான். இகழ்தல் தான் என்ன, இழனம் என்றதில்லை, புறக்கணித்தல், நெக்லெக்டிங். தமிழ்ல இகழ்ச்சி என்ற சொல்லுக்கு புறக்கணித்தல் என்பது பொருள். பாராமுகமாக இருக்கு. அவனுக்கு உரிய மரியாதையை தரவில்லை. அதனால அவன் மனம் மிகவும் புழுங்கினான். இடைக்கணன் நேரம் சுவாமிகிட்ட போனான். சுவாமிகிட்ட போய் சொல்றார், இடைக்கணன் சொல்றார், பெருமானே இந்த அவமானம் எனக்கு இல்ல, பாக்காக இருப்பவள் மீனாட்சி, அதன் பொருளாக இருப்பவன் நீ. பாகர்த்தா இவ சம்பிருத்தோ பாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதியே பரமேஸ்வரு. சொல்மயமாக அம்பாள் இருக்கிறா, பொருள்மயமா நீ இருக்க. சப்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, அர்த்த பிரபஞ்சமா அம்பாள் இருக்கா, சப்த பிரபஞ்சமா நீ இருக்க. இப்படி நீங்க ரெண்டு பேரும் சிவசக்தி சமவேதையாக இருந்து அந்த சமன்வயத்தினால பிரபஞ்சமாக நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அவன் இதை இகழ்ந்தான் என்று சொன்னால் உண்மை இகழ்ந்தான். இந்த அவமானம் உனக்கு தான், எனக்கு இல்லை என்று அழுதான். சுவாமி என்ன சொன்னார், நீ பயப்படாத, நீ இருக்கிறதுல நான் இருக்கேன், உனக்கு நான் தானே வேணும் என்று சொல்லி சுவாமி இடைக்காலனோடு வந்து விட்டார். இடைக்காலனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வைகக்கரையில இருக்கு. நம்முடைய ஆலவாய் பெருமானுடைய கோயிலுக்கு வடதிசையில வைகையின் தென்கரையில இடைக்காலனுடைய வீடு இருக்கு. நான் உங்கூட இருக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பெருமான் இன்று ஆதிசக்குநாதர் என்ற கோயில் இருக்க அந்த இடத்துக்கு வந்து இருந்துட்டார். ஆதிசக்குநாத பெருமானுடைய லிங்கத்துல ஆலவாய் பெருமான் உறைந்து விட்டார். காத்தால திருப்புழிச்சிக்காக கோயில சிப்பந்திகள்லாம் திறந்து உள்ள போய் பார்க்கும்போது பெருமானுடைய சிவலிங்க திருவேணியே காணும். மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சியே காணும். வெறும் கருவறையா இருக்கு, வேகண்டா இருக்கு. அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். மன்னன் போய் ஓடி போய் சொல்றாங்க, மன்னன் புழுங்கினான், இது பெரிய ஆபத்து இல்லையா, என்ன உலகம் அழிய போகின்றதா, இது பெரிய உற்பாதமா, என்ன பாவம் பண்ணினோம் என்று தெரியாமல் ஓடி வந்து பார்த்தான். பெருமான் இங்கு காணவில்லை, அழுது புரண்டான். பிறகு சில உற்றர்கள் வந்தார்கள், மன்னா ஒரு அதிசயம் கண்டோம், நேற்று வரை இல்லாத ஒரு கோயில் அங்க இருக்கு வைகை கரையில, விமானத்தோடு நாகாரத்தோடு ஒரு திருக்கோயில் இருக்கின்றது. அதுல எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கின்றார். என்னோட மன்னன் ஓடி வந்து பார்த்தேன், இடைக்காலன் வீட்டுக்கு அருகிலேயே பெருமானுடைய கோயில் இருக்கின்றது. பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி, பெருமானை நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆகாய வாணியாக அந்த பெருமான் சொல்றார், உன்னிடம் வந்து நீ பல இயல் இசைகளெல்லாம் அறிந்திருந்தும் கூட பொறாமை காரணமாக இந்த இடைக்காலன் இருந்து அவன் மனம் புழுங்கும்படி செய்து நடந்து கொண்டு விட்டாய். எப்பொழுதுமே என்னை பாடுகின்ற புலவர்கள் பக்கம் நான் இருப்பேன். தமிழும் புலவர்களும் எங்கிருக்கிறார்களோ அங்கு தமிழ் சொக்கம் இருப்பான் என்ற காரணத்தினால இதை நீயும் பிறரும் வருங்காலமும் அறிய வேண்டும், வருங்காலமும் அறிய வேண்டும் என்பதற்காக இங்கு நான் எழுந்தொழினோம். இந்த ஆதிசொக்கநாதர் கோயில் இருக்கின்றது, இது உத்தர ஆலவாய் என்று பெயர் பெறும். இந்த ஆலவாய் தலங்களிலே மிக அதிகமானது. இங்கு நம்முடைய சொக்கலிங்கம் தான் இருக்கு என்று நினைக்காத, இங்கு எண்ணில்லாத கோடி லிங்கங்கள் இந்த பூமியில இருக்கு. மதுரை மாநகரம் இருக்கின்றது ஆலவாய், இதுல எண்ணில்லாத லிங்கங்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கின்றன. அந்த லிங்கங்களிலே 66 லிங்கங்கள் உத்தம லிங்கங்கள், அதில 8 மிக முக்கியம். அந்த 8 திசை காவலர்களால் நிறுவி எம்மை அதில் பூசிக்கப்பட்ட லிங்கங்கள், அச்சத்திற்கு பாலர்கள் எம்மை பூசித்த லிங்கங்கள். அதில் இது குபேர லிங்கம், நம்முடைய நண்பனாகின்ற குபேரன் பூசித்த லிங்கம் இந்த ஆதி சொக்கநாத லிங்கம். உத்தர ஆலவாய் என்று இந்த தலத்திற்கு பெயர். உன் மனம் மகிழ நாம் இங்கும் உறைவோம் அங்கும் உறைவோம், பண்டுபோல் எங்கும் உறைவோம் என்று சொல்லி பெருமாள் மீண்டும் எழுந்துள்ளார். அந்த இடைக்காலனுடைய பெருமையை உணர்ந்த மன்னன் குலேச பாண்டியன் அவனிடம் மிகுந்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவனுக்கு பொன்னும் துகிலும் அளித்து அவனை யானை மீது ஏற்றி அவனை சிறப்பு செய்து அவனுக்கு பல மானியங்கள் அளித்தான் என்பது இந்த திருவிளையாடு. வலை வீசியது மீனாட்சி சுந்தர சோழன் தனியாக பேசிட்டு இருக்க, அவ ரெண்டு பேரும் பேசினா இதை பத்தி பேசுவான், வேதாதி சாஸ்திரங்களை தான் பேசுவான், அவரவர் தகுதிக்கேற்ப பேசுவான். ஸ்கூலுக்கு போற பசங்க லீவில இல்ல வெக்கேஷன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பத்தி பேசுவாங்க, ஓதுவர்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா தேவார பாடல்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க, வேத வித்வான்கள் பேசிட்டு இருக்கும் போது வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சிவாச்சாரியர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா ஆகமங்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மீனாட்சி சுந்தரன் பேசுறான்னா எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஹிருதயமான அந்த முக்கியமான மூல கிரந்தங்கள் வேதங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரமேஸ்வரன் சொக்கநாதர் மீனாட்சிக்கு வேதாதி சாஸ்திரங்களுடைய ஹிருதயம் ரகசியத்தை எடுத்து பேசிட்டு இருக்க விளையாட்ட. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன காரணமோ தெரியல, நம்ம எல்லாம் பெற்ற தாயார் பராமுகமா இருந்தாலும் பாடத்தை கேட்காம எங்கேயோ எதையோ நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படி இருந்தா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்மளோட முக்கியமா மேல இருக்கிறவா பகவானுக்கு வேணா தெரியலாம், பகவானே அவளை அவளுடைய சித்தத்தை அவர் மறைச்சிட்டாரோ என்னமோ ஒரு லீலைக்காக. அவள் பாடத்துல கவனம் இல்லாம இருந்த, உடனே சுவாமி சொன்னார், நீ பாடத்துல கவனம் இல்லாம இருக்க அதனால படிப்பிலேயே நாட்டம் இல்லாத ஜாதியில போய் பிறந்துடும், மீன் பிடிக்கிற ஜாதியில போய் பிறந்துடும் என்று சொல்லி சொன்னாராம். பெருமானே உங்களை நான் பிரிஞ்சு எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டானா, நான் மட்டும் உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேன், சீக்கிரம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், நீ தான் என்னை பிரிஞ்சிருப்பியா, நீ 4 நாள் பிரிஞ்சிருப்பேன்னா நான் 2 நாள் கூட உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சுவாமி, நான் உடனே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சுவாமி சொன்னார். நீ வருந்தாது ஏகலாம், உன்னை மகளாக பெற வேண்டும் என்று ஒரு மீனவர் அரசன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அவன் தவத்திற்காக தான் உன்னை அனுப்புகின்றான், நம்ம பக்தாளுடைய மனோபிஷ்டங்களை நம்ம நிறைவேற்றணும், அந்த கடமை நமக்கு இருக்கு. சீர்காழியில சிவபாத ஹிருதயரும் பகவதி அம்மையாரும் இந்த உலகம் உய்ய வேண்டி சைவம் சைவ தர்மங்கள் உய்ய வேண்டி சைவர்கள்லாம் மதம் மாறாமல் அந்த பஸ்வருத்ரர்களை தரித்து பெருமாண்டி திருவிழை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு உலகுய்ய ஒரு பிள்ளை பெற வேண்டும் தவம் பண்ணினார். அதனாலதான் ஜன்மாந்திர கர்ம சேஷம் இல்லாத முக்தி நிலையில் இருக்கிற ஒரு உயிரையே சுவாமி பூமிக்கு அனுப்பிச்சார், சுவாமி விருப்பத்துல பூமிக்கு வந்தார், கர்மசேஷத்தினால யாரும் இந்த பிரிவன் வரல, குரான் அப்படிலாம் சொல்றது, அவள் தபஸ்னால வந்தார். அது போல அம்பாளிகா இந்த மீனவனுடைய தபஸ்னால மகளாக வருகின்றன. தண்டுரை பாக்கம் என்று ஒரு ஊர், அது அந்த உத்தரகோசம் எங்க தூத்துக்குடி போற வழியில் இருக்கு, அந்த தண்டுரை பாக்கத்துல ஒரு பரதவர் தலைவன், மீனவர் தலைவன், அவன் சிறந்த சிவபக்தன், அவனுக்கு நெடுநாட்களாக பிள்ளை இல்லை, இனி நமக்கு பிள்ளை பேரோ இல்லையோ பிள்ளை பேர் கிடையவே கிடையாதோ என்று வருந்தி அவன் இருந்த இடத்திலிருந்தே மீனாட்சி சொல்ல வணங்கிக் கொண்டே இருக்கிறான். வடதிசையை நோக்கி வணங்குவான், என்ன காரணம்னா சுக்கேசர் அங்கிருந்து நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி திசை நோக்கி வணங்குவான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவன் கடற்கரைக்கு செல்லும் பொழுது ஒரு பச்சை இலைகளை கொண்ட பொன்மயமாக பூக்கின்ற புன்னை மரத்தினுடைய நிழலிலே அதனுடைய மலர்களாகின்ற படுக்கையில ஒரு சிறு குழந்தை பெண் குழந்தை கிடந்தது, கரிய பொன்னை உருக்கி வார்த்ததை போல, கரும் பொன் அதை உருக்கி வார்த்ததை போல அந்த பெண் குழந்தை இருந்தது. உடனே அதனை கண்டு மகிழ்ந்து வாரி அணைத்துக் கொண்டான். அனைத்த பொழுது அவனுக்கு என்ன தோன்றியது, பெருமான் முன்பு மலையரசனாகின்ற இமவானுக்கு அளித்ததைப் போல தொடர்ந்து மலையத்துஜுவனுக்கு அந்த ஹோமத்தில் அளித்ததைப் போல இன்று நாம் கேட்டுக்கொண்டதனால நமக்கு அளித்திருக்கின்றான் என்று உள்ளத்திலே தோன்றிவிட்டது. என்றது அம்பாளும் சொன்னதோ இல்லையோ, சாமி அவளுக்கெல்லாம் கேட்டவொன்னே எப்படி கொடுத்தார், அதே போல நமக்கும் கேட்டவொன்னே கொடுத்திருக்காரு. ஆகவே பெருமான் தான் நமக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறார், இது நம்முடைய பிள்ளை என்ற உறுதி உடனே கொண்டு போய் மனைவிட்டு கொடுத்தான். இங்க பாரு, சாமி நமக்கு கொடுத்த குழந்தை, இதை நீ வள என்று சொல்லி கொடுத்தோன்னா அவள் அதை வாங்கி முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டு அதை சீராட்டி நாளாட்டி உணவூட்டி வளர்க்கின்றாள். அவ்வாறு அந்த பிள்ளையை பெற்றவுடனேயே அவரது வலது தோல் துடித்தது, அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கின்றார்கள். பிறவிக்குளுடன் கண்பற்றதை போல அவர்களுக்கு அந்த பிள்ளையானது அந்த இன்பத்தை செய்கின்றது. பரம தரித்திரன் அவனுக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்ததை போல அந்த பிள்ளையை அவர்களுக்கு வந்தது. அந்த அன்போடு அவர்கள் அதை வளர்க்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது பெருமான் பிராட்டியை அனுப்பிவிட்டார், உள்ள வந்தார் விநாயக பெருமான். என்ன பண்ணார், அம்பாளுக்கு சுவாமி சாபம் கொடுத்திருக்கிறார், அதனால அம்பாள் பூமியில போய் பெண்ணா பிறந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்தது. இந்த புஸ்தகங்கள்னாலதான இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி சுவாமிகளுக்கு புத்தகத்தெல்லாம் பிடுங்கினார். சமுதிரத்தில் தூக்கிப்பட்டு உடனே ஓடி வந்தார் முருகப்பெருமான். சுவாமிக்கெல்லாம் ஒரே ஒரு புக்கு பாக்கி இருந்தது, சிவகான பகவான் ஒரு புக்கு, அது மட்டும் பாக்கி வச்சிருந்தார் சுவாமி. அதை பண்ணார், இது பாக்கி இருக்கா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பிடிக்க போட்டார் சமுதிரத்தில். உடனே சுவாமி சொன்னார், நந்தியை கூப்பிட்டார், நீ ஏன் என் பர்மிஷன் இல்லாம இந்த பசங்களெல்லாம் உள்ள விட்ட, எல்லாம் ரெண்டு கட்டான வேலை செய்யறது என்று சொல்லிட்டு விநாயக பெருமானுக்கு சாபம் கொடுக்கலையா. என்ன காரணம்னா, அந்த விக்ன விநாயக பெருமான் இறைவனை விளங்கின்ற அடையாளருடைய துன்பங்களை நீக்குவதற்கென்றே படைக்கப்பட்ட பெருமான், அதனால அவருக்கு மட்டும் மன்னிச்சு விட்டுட்டார். அது பெருமானுடைய இது, ஒரு ஒரே குற்றத்தை இருவர் புரிந்திருந்தா அந்த குற்றத்துக்கு நியாயம் வழங்கக்கூடியவர் ஒருவர் குற்றத்தை மன்னிக்கலாம், இன்னொருவருக்கு ஒரு சிறு தண்டனை தரலாம், அது அவருடைய இஷ்டம். பெருமான் மன்னித்தார். முருகப்பெருமானை பார்த்தார், நீ எப்ப வித்தைக்கு விரோதமா இதே மாதிரி பண்ணினையோ நீ பூமியில ஊமையா போக கிடவுது, இந்த தனபதிங்கிற வணிகனுக்கு மகனாக ஊமையா நீ பிறக்க கிடவுது. அவர் தான் சங்கத்தாருடைய கழகத்தை தீர்த்தார். முதல் நிலையில நந்தி பெருமான கூப்பிட்டார், இந்த பசங்களை நீ வந்து உத்தரவு இல்லாம விட்ட காரணத்தினால நீ சுறாமீனாக போய் அம்பாள் எந்த கடற்கரையில இருக்காளோ அதுக்கு பக்கத்தாப்புல சமுதிரத்துல சமுதிரத்தை கலக்கிட்டு கட. ஆனா அந்த சமுதிரத்துல இந்த புஸ்தகங்களையும் இவெல்லாம் தூக்கி போட்டிருக்கான், அந்த புஸ்தகத்தை மட்டும் ஜாகிரதையா காப்பாற்றி வச்சுக்கோ. ஏன்னா அவர் தான் நம்முடைய சைவ சித்தாந்த மரபிற்கு ஆதி குருநாதர். அதனால குருநாதருக்கு தான் பொறுப்பு, ஞானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு, குருநாதருக்கு பொறுப்பு. அதனால நந்திய பெருமான் அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்படி இருக்கும் போது நந்திய பெருமான் சுறாமீனாக அங்கு வந்து அந்த சமுதிரத்தை கலக்கின்றிருக்க, யாராலும் எந்த மீனவர்களாலும் இந்த சமுதிரத்துல ஒரு தோணியை ஓட்டிட்டு போய் ஒரு படகை ஓட்டிட்டு போய் ஒரு நாலு மீன் பிடிக்க முடியல. அந்த படகை ஓட்டிட்டு போன உடனே படகை உடைச்சிடுறாரு இவர். படகு வரதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார், தோன்றுவார், நடு சமுதிரம் தோன்றுவார், தன்னுடைய மூக்காலேயோ வாலாலேயோ அந்த படகுல ஓங்கி ஒரு அடி அடிப்பார், அது சுக்குநூறுவா போயிடும். ஆனா அந்த மீனவர்கள் ஒண்ணும் பண்ண மாட்டார், அவளை தூக்கி கரையில தூக்கி எரிஞ்சிருவார், உயிர் பிடிச்சிக்கோ போ சாமியுடைய கிருபை. இப்படி பார்க்கும்போது அந்த ராஜா இந்த மீனை வந்து வதம் பண்ணால் ஒழிய, இந்த மீனை பிடிச்சால் ஒழிய நாம வந்து மீன் இல்லாமல் வந்து சாக வேண்டியதுதான், சாப்பிடறதுக்கும் மீன் இருக்காது, நம்ம தொழிலும் இருக்காது என்று சொல்லி நமக்கு எதிரியா வந்திருக்கிற இந்த சுறா மீனை எப்படியாவது வலை வீசி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னன் பெரிய சைன்யத்தோட ஆயிரக்கணக்கான போட்ல போறான். அந்த 1000 போட்லயும் மீனவர்கள் இருக்கிறார்கள், நடுப்புற ஒரு போட்ல அந்த மன்னன் போறான், போய் வலை வீசுறான். அவன் வலையை கிழிக்கின்றது, அத அவருடைய போட்டை தூக்கி எறிகின்றது, கரையில வந்து ஒடிஞ்சு விழுறது. அப்ப மன்னன் என்ன பண்றான், தான் உயிர் பிழைப்பதற்காக அடுத்த போட்ல தாவிக்கிறான். அவன் எந்த போட்ல தாவிக்கிறானோ அந்த போட்டை உடையிறது, இந்த பக்கம் தாவறான், முன்பக்கம் தாவறான், அது எல்லா பக்கத்திலையும் மூஞ்சி காமிக்கிறது. சுறாமீன் என்ன பண்றது, வடக்கை இருப்பதை போல தெற்க இருக்கு, தெற்க இருக்கு கிழக்க இருக்கு, கிழக்க இருக்கு மேற்க இருக்கு, சுத்தி போட்டு வந்தா எல்லா போட்டையும் ஒண்டியா இருந்து எம்ஜிஆர் எல்லா வில்லனே அடிக்கிற மாதிரி ஒண்டியா இருந்து அத்தனை போட்டையும் உடைக்கிறது. அப்ப இவன் உயிர் தப்புறதுக்காக ஒரு போட்டுலேருந்து ஒரு போட்டுக்கு மாறி மாறி இந்த மன்னன் தாவுகின்றான். அது எப்படி இருக்கா, நாமெல்லாம் உடம்பு தோறும் தாவி தாவி பிறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு உடம்பை விட்டு ஒரு உடம்பை பிடிச்சிருந்தா நம்ம இத்தனை ஜென்மா எடுத்துருக்கிறோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர ஜங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன் பெருமான், நான் எல்லா போட்டுக்கும் ஓடிட்டே பெருமானே, போட்டே பாக்கி போட்டுங்கிறது கரை சேர்ப்பது, ஒவ்வொரு பிறவியும் நம்மை கரை சேர்ப்பன. ஆனால் அந்த கரை சேர்க்கின்ற போட்டு உடஞ்சு போச்சு, அதாவது நாம் தவற விட்டுட்டோம். ஒவ்வொரு பரீட்சையும் பாஸ் பண்றதுக்காக தான் எழுதுறோம், ஒழுங்கா படிக்காதனால ஃபெயில் ஆயிடுறோம், பரீட்சை எழுத வேண்டியது. ஒவ்வொரு பிறவியும் போட்டு போல கரை சேர்க்கும், ஆனா பிறவியை ஒழுங்கா பயன்படுத்தாத காரணத்தால திரும்ப பிறக்க வேண்டும் அப்படிங்கிற உபமானத்தை சொல்றார். கடைசியில மன்னன் என்ன பண்றான், இந்த சுறாமீன் திவ்யமான மீனாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த மீனை யார் பிடித்து தருகின்றார்களோ அவர்களுக்கு பிறர்க்கிறேன் பெண் ரதிதேவியை போன்று இருப்பவள், அவளை திருமணம் செய்து கொடுக்கின்றான் என்று தலை அறிவிக்கின்றான். அப்ப சொக்கநாதர், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுத்து, ரொம்ப நேரமா ஆயிடுத்து, அதனால நேரம் தாழ்த்தாது மீனாட்சியுடைய கரத்தை பிடிக்க வேண்டும், 5 நிமிஷம் கூட இவனால கொடுக்க முடியாது என்று பெருமான் வருகின்றார். வந்து சுந்தர ரூபத்தோட வரார். வந்தா ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் என்ன எண்ணம் இருக்குமா, நம் ஜாதி உயர்ந்துங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார். ஒரு குறவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுத்துட மாட்டான், ஒரு மீனவன் தன் குலத்து பெண்ணை இன்னத்திற்கு கட்டி கொடுக்க மாட்டான். ஆகவே சொக்கநாதரா வந்தாலும் சரி, அந்தனரா வந்தாலும் சரி, அவன் மாட்டேம்மா என்பதனால மீனவனாகவே வந்தான். அப்பதான் நம்ம 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 பெருமான் என்று அவன் நினைப்பான் என்று சொல்லி சுந்தர மீனவனாக பெருமான் வருகின்றார். அந்த மீன் வேடன் கே வேடர்னு பேரு, மீனையும் அவர்கள் பிடித்து கொள்வதனால கே வேடர்கள். அந்த வேடத்திலே வந்து மன்னாணி மன்னன்னா அந்த பரதவ மன்னன், மன்னாணிக்கு வரப்படாத உன்னுடைய துயர் கேட்டு நான் வந்தேன், எளிதில் நான் இந்த மீனை பிடித்து தருகின்றேன் என்று சொல்லி ஒண்டியா போறார். நீங்க யாரும் எல்லா கரையில இருந்து வேடிக்கை பாருங்க, யாரும் கிட்டக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறு தோணி கால் வைப்பிருந்து தான் இடம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு ஒண்டியா போறார். ஒண்டியா போய் வலையை வீசுறார், அந்த மீன் மாட்டுகின்றது. அந்த மீனை பிடித்து வலையை எப்படி எந்த வேகத்துல நடுக்கடலில் வீசினாரோ அதே வேகத்துல இன்னொரு கையினாலே அந்த சிக்கிய மீனோடக்கூடிய வலையை கரையில வீசுகின்றார். அந்த மீன் கரையில இருந்து விழுகின்றது. அதனுடைய சிறசில திவ்யமான வேதாதி சாஸ்திரங்களும் ஆகங்களும் இருக்கின்றன. அந்த பெருமான் அந்த சாஸ்திரங்களை கையில எடுத்துக்கொண்டுள்ளன. அந்த மீன் நாற்கரங்களோடு மான்மொழியோடு நந்தியம் பெருமானாக விண்ணிலே சென்று நடக்கின்றது. பெருமான் அந்த வேடவருடைய அந்த பரத மன்னனுடைய பெண்ணை கரம் பிடித்துக் கொண்டு ஆகாயத்திலே ரிஷபாரதராக இப்ப நம்ம பார்க்கிறோம். மீனாட்சி பேசுறாங்க, சிரிச்ச முகமா சக்கர் இருக்கிறாரு. அந்த காட்சியை இந்த மீனவருக்கு நல்கி அவருடைய பிறவி நோயை நீக்கி விடுகின்றார். நீக்கி விடையுடனே சுவாமி மீனாட்சி சொல்றா, சரி சுவாமி, நான் பண்ணின தப்பு தான், ஒழுங்கா பாடம் கேட்கல, நான் வந்து திரும்ப இந்த பாடலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பாடத்தை கேட்டால்தான் இந்த கதைக்கு பலன். சிவகாமி ஆண்டாருடைய அந்த கையில இருக்க பூங்குடலையிலேருந்து இந்த பூவை அந்த யானை பறிச்சது, அதனால இறைபத்தர் வெட்டினார். பிறகு வந்து புகழ்ச்சோழர் இறைபத்தர் யானை பாகர்கள் எல்லாருக்கும் இறைவன் வந்து அருள் செய்து உயிர் கொடுத்தான். ஆனா கதை அப்படி முடியல. சிவகாமி ஆண்டாருக்கு பூ வேணுமே, சுவாமிக்கு பூஜை பண்றதுக்காக பூ வேணுமே, பெருமாள் அந்த குடலிலே பூ நிரம்பும் அருள் செய்தார். அது போல இப்ப அம்பாள் சொல்ற, நான் பிறந்தது சரிதான், என்னுடைய தோஷம் நீங்கிடுத்து, ஆனா வித்தியை வேணுமே என்று சொன்ன உடனே பெருமாள் சொன்னார், இப்படியே வா, மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் ஒரு ஊர் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம். மதுரைக்கு போற வழியில உத்தரகோசம் போய் தங்கிட்டு போலாம்னு சொல்லி அங்கிருந்த வண்ணம் மங்களநாதராக இருந்த பெருமாள், மங்களநாயகி என்ற அம்பாளுக்கு வேதாதி சாஸ்திரங்கள் அவளுக்கு இருக்கிற ஐயங்களெல்லாம் விளக்கி அவளுக்கு தான் புகட்ட வேண்டிய பாடம் அனைத்தையும் புகட்டினார். அப்பொழுது அம்பாள் கேட்ட ஐயங்களுக்கெல்லாம் அவர் விடை அளித்தார். கோஷம் என்பது ஐயங்களுடைய கோஷம், மங்கையினுடைய ஐயங்களுடைய கோஷத்திற்கு பெருமாள் அளித்த விடைகளின் கோஷம் அந்த ஊரில் இருக்கு. அப்ப அந்த ஊரிலே பெருமாளுடைய காட்சி என்பது திவ்யமான ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஊர் தான் உத்தர கோஷமங்கை. அங்கே பெருமான் சொன்னாரா, நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியோம் என்ற வண்ணம் ஜெகன் மாதா அவர்கின்ற அம்பாள் சொன்னார், நான் தாயார், ஒரு தாய் என்பவள் தனக்கு மட்டுமே சமைத்துக் கொள்ள மாட்டாள், வேற யார் வேணா தனக்கு தானே சமைச்சு சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு அம்மா தனக்கு மட்டும் சமைக்க மாட்டாள். சமைக்கும் போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைக்குமா சேர்த்து சமைப்பான். ஆகவே நான் கேட்கின்ற பாடத்தை என் கூட நிறைய குழந்தைகள் கேட்கணும்னு சொன்னாராம். அப்ப கேட்கும் தகுதி கொண்ட 60,000 சீடர்கள், அந்த 60,000 சீடர்களையும் வைத்துக்கொண்டு பெருமான் உத்தர கோசமங்கியிலே பெருமாட்டிக்கு அந்த ஞானத்தை போதித்திருந்தார். அதிலே ஒருவர் திருப்பெருந்துறையிலே திரும்பவும் தீட்சை பெறுவதற்காக திருவாதூர் அடிகளாக நம்முடைய மதுரைக்கு அந்த வடகிழக்கே இருக்கின்ற திருவாதூரிலே அவதரிக்கப் போகின்றார். அந்த பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் கேட்போம். நம பார்வதீபதயே நரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, உடலில் அங்கே குருமணி போற்றி.